கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 27.
அகதாவது தத்துவங்கள் தன்னில் ஒடுங்குதற்கும் தன்னில் நின்று தோன்றுதற்கும் முதற்காரணமாயுள்ள பொருள் என்பது.
மாயை பற்றி ரெண்டு விஷயம் படித்துவிட்டோம். ஒன்று ஆணவத்தினுடைய இருள்தன்மையை ஓரளவு கெடுப்பதற்கு துணை செய்கிற கருவி என்பது ஒன்று. இரண்டாவது தத்துவங்கள் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பது ஒன்று. ஆகவே ரெண்டு செய்தி நமக்கு மாயை பற்றி கிடைக்கிறது.
மாயையானது சுத்த மாயை அசுத்த மாயை என இரு வகைப்படும்.
மாயை என்பதிலே இரு கூறுகள் இருப்பதாக சொல்கிறார். ஒன்று சுத்த மாயை என்ற ஒரு பகுதி, அசுத்த மாயை என்ற ஒரு பகுதி. அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் இந்த தங்கத்தை நிருப்பதாகிய குண்டுமணியை அதற்கான விளக்கமாக உரையாசிரியர்கள் சொல்வார்கள். குண்டுமணியிலே அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு பகுதி கருப்பாகவும் ஒரு பகுதி சிவப்பாகவும் இருக்கும். அப்படி ரெண்டு நிறம் இருக்கிறதுக்காக குண்டுமணி இரு பொருள் அல்ல, அது ஒரு பொருள் தான். அதனுடைய ஒரு பகுதி கருப்பாக இருக்கிறது, ஒரு பகுதி சிவப்பாக இருக்கிறது. அதுபோல மாயை என்பது ஒன்றுதான். சுத்தமாயை அசுத்தமாயை என்று பிரித்து பேசுகிறதுனாலே மாயையிலே ரெண்டு மாயை இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு வரும். அப்படி அல்ல, மாயையினுடைய ஒரு பகுதி சுத்தமாகவும் இன்னொரு பகுதி அசுத்தமாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலே எங்கெங்கே அதை வைத்து எப்படி எப்படி இறைவன் இயக்குகிறது, இறைவனுடைய சக்தி இயக்குகிறது என்பதை பின்னே படிப்போம். இரண்டு கூறுகள் உண்டே தவிர இரண்டு மாயை இரண்டு பொருள் அல்ல, அதை தெளிவா. அப்படியானால் உள்பொருள் நான்கு என்று வந்துவிடும். உள்பொருள் மூன்று என்றபடியால் மாயை ஒன்றுதான். அப்படியானால் சுத்தமாயை அசுத்தமாயை என்கிறீர்களே என்றால் அது மாயையினுடைய இரு கூறுகள். அந்த இரண்டு கூறுகளை மாயை கொண்டது. ஒவ்வொரு செய்தியாக இப்படி வரி வரியாகவே எழுதி விடலாம். நாங்கள் இப்போ படிக்கிற பொழுது ஆணவத்தை நீக்க துணை செய்கிற கருவி, தத்துவங்கள் ஒடுங்க விரிய காரணமாக இருக்கிற கருவி, அந்த மாயைக்கு இரண்டு கூறுகள் உண்டு, சுத்த மாயை அசுத்த மாயை என்று இரண்டு கூறுகள் உண்டு. இப்படி ஒரு விஷயத்தை நினைவு வைக்க பழக வேண்டும். நான் ஆரம்ப காலத்திலே பேச தொடங்கிய பொழுது, மேடை பேச்சுகள் பேசுகிற பொழுது எனக்கு இது ஒரு பயிற்சியாக இருந்தது. பேச்சு என்பது எனக்கு அப்பொழுது பெரிய பழக்கமாக வராத காலத்திலே ஒரு சின்ன துண்டிலே ஒவ்வொரு வரியாக குறித்துக்கூடிய ஒரு நாலு வரி குறித்தால் ஒவ்வொரு வரி பற்றியும் என்னாலே ஒரு 15 நிமிஷம் பேசலாம். அது நினைவூட்டலாக அந்த வரியை வைத்திருப்போம். இப்போ மாயை என்பது தத்துவங்கள் ஒடுங்குவதற்கும் விரிவதற்கும் காரணம் என்றால் அதை விளங்கப்படுத்தி நிறைய நேரம் பேசலாம். அப்படி மனதுக்குள்ளே செய்திகள் வைக்கிற பொழுது சுருக்கி புத்திக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அது மாயை பற்றி சொல்ல சொன்னால் நீங்கள் தனியே ஒரு சொற்பொழிவே செய்து விடுவீர்கள். அந்த சொற்பொழிவுக்காக இது படிக்கிற விஷயம் அல்ல, நான் சும்மா பொதுவாக சொல்லுகிறேன், அது மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு. இது மூன்றாவது விஷயம். மேலே பொங்கல்
சுத்த மாயை பற்றி ஒரு மேற்கோள் கொடுக்கிறாருங்க. மலக்கண்மமுடையோர் வாழுதற்கு இடம் ஆகாமையாலும் இன்பத்தையே கொடுத்தலாலும் சுத்தமாயை எனப்பட்டது.
சுத்தமாயைக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? சுத்தம் என்ற சொல் தூய்மை என்ற அர்த்தத்திலே இருக்கிறது. சுத்தமாயைக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று சொல்கிறார் என்றால், மலம் என்ற சொல் ஆணவத்தை குறிக்கும். ஆணவமும் கண்மமும் உடையவர்கள் அந்த 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 பகுதிக்குள்ளே வாழ முடியாது. சுத்தமாயை என்ற பகுதிக்குள்ளே ஆணவமும் கண்மமும் உள்ளவர்கள் வாழ முடியாது. ஏனென்றால் ஆணவம் கண்மம் எல்லாம் நாங்கள் அசுத்தத்தினுடைய அடையாளமாக கொள்கிறபடியால் அவை வாழ முடியாத பகுதியாக இருக்கிறபடியால் அதை சுத்தமாயை என்று சொல்லுகிறோம் என்பது ஒன்று.
மலக்கண்மமுடையோர் வாழுதற்கு இடம் ஆகாமையாலும் இன்பத்தையே கொடுத்தலாலும் சுத்தமாயை எனப்பட்டது.
சுத்தமாயை பகுதிக்குள்ளே நமக்கு அந்த தத்துவங்களுக்குள்ளே இன்ப அனுபவங்கள் மட்டும் பெறக்கூடிய பகுதிகள் தான் இருக்கிறபடியாலும் அதை சுத்தமாயை என்று சொல்லுகிறோம் அல்லது சொல்லப்படுகிறது என்கிறார்.
சுத்தமாயைக்கு மாமாயை, விந்து, குண்டலினி, குடிலை என்னும் பெயர்கள் உண்டு. அசுத்தமாயைக்கு
நான் சொன்னதன்படி இப்போ உங்களுக்கு அடுத்த செய்தி கிடைத்து விட்டது மாயை வெற்றி. நீங்கள் பற்றி ஒரு சின்ன குறிப்பிட்டிலேயே குறித்து விடலாம். அடுத்த செய்தி என்னவென்றால், சுத்த மாயை என்ற பெயர் ஏன் வந்தது? மாயை இரு வகைப்படும் என்பது இதுக்கு முதல் குறித்த குறிப்பு. சுத்தமாயை அசுத்தமாயை என்று அவற்றுக்கு பெயர். சுத்தமாயை என்ற பெயர் ஏன் வந்தது என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம், ஆணவம் கண்மம் உள்ளவர்கள் அங்கே வாழ முடியாது என்பது ஒன்று. அடுத்தது, இன்பத்தை தருகிற பகுதிகள் தான் அங்கே உண்டு என்றபடியால் இவை சுத்தமாயை என்று சொல்லப்பட்டது என்கிறார். இனி அடுத்ததாக சுத்தமாயைக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் சொல்லுகிறார். அசுத்தமாயைக்கும் சுத்தமாயைக்கும் உள்ள வேறு பெயர்களை சொல்லுகிறார். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பல பேர் இருக்கிறதுலே ஒரு ஒரு வசதியும் இருக்கிறது, ஒரு கஷ்டமும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு வார்த்தைகளாலே ஒன்றை சுட்டி விட்டு போவார்கள். இப்போ சுத்தமாயை என்று சொல்வதற்கு பதிலாக கீழே வருகிற பெயர்களிலே ஒரு பெயரை தட்டி விட்டு போய்விட்டால் நமக்கு அது பயிற்சியிலே இருந்தால்தான் இது சுத்தமாயைத்தான் குறிக்கிறார் என்று தெரிய வரும். ஆகவே அதுவும் நாம் படித்து, நான் சொன்னேனே தொடக்கத்திலேயே சொன்னேன், இதிலே மனனம் பண்ண வேண்டிய பகுதிகளாக பல பகுதிகள் வரப்போகின்றன. சுத்தமாயைக்கும் அசுத்தமாயைக்குமான ஒத்தகரத்துள்ள சொற்கள் சொல்லுகிறார். சொல்லுங்கள்.
சுத்தமாயைக்கு மாமாயை, விந்து, குண்டலினி, குடிலை என்னும் பெயர்கள் உண்டு. அசுத்தமாயைக்கு அதோமாயை, மோகினி என்னும் பெயர்கள் உண்டு.
அசுத்தமாயைக்கு அதோமாயை என்றால் கீழிறங்குகிற மாயை, அதோ அதோமுகம் என்றால் கீழ் நோக்குகிற முகம் என்று பெயர். இறைவனுக்கு அதோமுகம் என்று ஒரு முகம் சொல்வார்கள். இது கீழ்மைப்பட்டதாலே இதற்கு அதோமாயை என்றும், மோகினி மயக்குவதாலே மோகினி என்றும் பெயர் உண்டு.
சுத்தமாயையிலிருந்து வாக்கும் கலையும் சுத்த தத்துவங்களும் தோன்றும்.
கடலுக்குள்ளே மெல்ல மெல்லமாக நம்மை பிடித்து இறக்குகிறார். சுத்தமாயை அசுத்தமாயை அவற்றுக்கான பெயர் சொல்லிவிட்டோம். சுத்தமாயையிலிருந்து என்ன தோன்றுகிறது, அசுத்தமாயிலிருந்து என்ன தோன்றுகிறது என்பது அடுத்த கேள்வி. சுத்தமாயிலிருந்து என்ன தோன்றுகிறது என்றால் வாக்கு என்ற ஒரு பகுதி தோன்றுகிறது.
சுத்தமாயையிலிருந்து வாக்கும் கலையும் சுத்த தத்துவங்களும் தோன்றும். வாக்காவது எழுத்தொலிகளின் வடிவினதாய் அபரஞானத்தை கொடுப்பது. இது தூல வைகரி, சூக்கும வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என ஐவகைப்படும். இவற்றுள் தூல வைகரி பிறர் செவிக்கு கேட்பது, சூக்கும வைகரி தன் செவிக்கு மாத்திரம் கேட்பது, மத்திமை செவிக்கு எட்டாததாய் சூக்குமமாய் அச்சரங்கள் பிரிந்து தோன்ற வருவது. இவை மூன்றும் சவிகற்ப ஞானத்திற்கு ஏதுவாவன. பைசந்தியானது அக்கரங்கள் பிரிந்து தோன்றாது நிர்விகற்ப ஞானத்துக்கு ஏதுவானது. சூக்குமையானது ஞான ஒளியாய் ஏனைய வாக்குகள் தோன்றுவதற்கு காரணமாய் அழிவற்றதாய் உள்ளது. வாக்கிலிருந்து சத்த பிரபஞ்சங்கள் தோன்றும். சத்த பிரபஞ்சங்கள் ஆவன அகரம் முதலிய 51 அக்கரங்களும், பிரணவம் முதலிய 81 பதங்களும், ஈசானம் முதலிய 11 மந்திரங்களுமாம்.
இவ்வளவத்தையும் வழங்குவோம். அதாவது சுத்தமாயையிலே இருந்து ரெண்டு பகுதி தோன்றப்போகிறது. ஒன்று சத்த பிரபஞ்சம், அடுத்தது அர்த்த பிரபஞ்சம். அர்த்தம் என்றால் பொருள், உங்களுக்கு அது தெரியும். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்றால் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்றுதான் அர்த்தம். ஆகவே அர்த்தம் என்ற சொல் பொருள். அர்த்த சாஸ்திரம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவையெல்லாம் பொருள் விஷயத்தை சொல்வதனாலே அர்த்தம் என்று அதற்கு பெயர். ஒன்று பொருளாக தோன்றுகிற பிரபஞ்சம், அடுத்தது சத்தமாக தோன்றுகிற பிரபஞ்சம். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், பிரபஞ்சம் இப்படி ரெண்டு கூறாக பிரிந்திருக்கிறது என்பதை இனங்கண்டதே பெரிய விஷயம். ஒன்று பிரபஞ்சம், நாங்கள் பிரபஞ்சம் என்றால் பொருள் வடிவு என்று மட்டும் நினைக்கிறோம், அப்படி அல்ல. சத்த வடிவும் பிரபஞ்சம்தான். இன்றைய மனிதர்களுடைய பெரிய கட்டித்தனம், அறிவு அறிவுத்துறையிலே மிக வளர்ந்து விஞ்ஞானத்தின் உச்சத்துக்கு போனதாக சொல்லப்படுகிற மனிதர் செய்த பெரிய கட்டித்தனம் என்றால், நாங்கள் சத்த பிரபஞ்சத்தையும் அசிங்கப்படுத்தி விட்டோம், அர்த்த பிரபஞ்சத்தையும் அழுக்கப்படுத்தி விட்டோம். இதை ரொம்ப கவனிக்க வேண்டும். அர்த்த பிரபஞ்சம் என்பது பொருளுலகை எவ்வளவு தூரம் நாங்கள் நம்முடைய வசதிக்கு, நம்முடைய வசதி என்று சொல்ல முடியாது, ஒரு சில சுயநலம் பிடித்தவர்களுடைய வசதிக்காக அர்த்த பிரபஞ்சத்தை நாம் எவ்வளவு மாசுபடுத்த முடியுமோ மாசுபடுத்தி விட்டோம். ஒரு ஒரு ஃபேக்டரி வைத்து ஒரு பணக்காரன் உழைப்பதற்காக ஒரு கிராமத்தையே மாசுபடுத்துகிற காரியத்தை நாம் செய்ய அனுமதித்திருக்கிறோம். நம்மளது அரசுகள் செய்ய அனுமதிக்கின்றன. அதனுடைய பின் விளைவு தெரியாமல், ஒன்றை நான் திரும்ப 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 சொல்லுகிற விஷயம், இயற்கை என்ற ஒன்று இறைவனுடைய படைப்பு, அதை அவனே காவல் செய்கிறான். அதை யாராவது மாசுபடுத்துகிற பொழுது அவனே அதை சுத்தம் செய்வதற்கான வேலையை செய்வான். இதை தயவு செய்து மறந்து போகாதீர்கள். இது உங்களூடாக உலகத்திற்கு நான் சொல்லுகிற செய்தி. அதாவது இயற்கையை நீங்கள் மாசுபடுத்துகிற பொழுது இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டான், கட்டாயம் சுத்தம் செய்வான். அந்த சுத்தப்படுத்துதலே நாம் எல்லோரும் சில வேளைகளிலே துன்பப்பட வேண்டியிருக்கும். இன்றைய நிலை அதுதான். இன்றைய கொரோனா என்ற நிலை, இறைவன் இயற்கையை சுத்தப்படுத்து, அது கண்கூடாக தெரிந்தது. கொரோனா வந்து வீட்டுக்குள்ளே ஒடுங்கின உடனே காற்று சுத்தமாகிவிட்டது, ஆகாயம் சுத்தமாகிவிட்டது, கடல் சுத்தமாகிவிட்டது என்று செய்திகள் வருகின்றன. ஆகவே இறைவன் தண்டித்து சுத்தப்படுத்துவான். நாம சுத்தமாக இருந்திருந்தால் அவன் அந்த வேலையை செய்திருக்க வேண்டி வந்திருக்காது. இன்றைக்கு அவனாக நம்மை ஒடுக்கி கட்டாயப்படுத்தி நமக்கு அந்த காரியங்களை, தானாக படிக்கிற பிள்ளைக்கு தந்தை ஆசிரியன் அடிக்க மாட்டான், படிக்க மறுக்கிறவனை அடித்து படிக்க வைக்க வேண்டி வரும். அது நல்ல குருநாதன் நம்மை வருத்துவது கொல்லவல்ல பொல்லா புணியகற்ற என்று பெரியவர்கள் சொன்னது போல நமக்கு அந்த துன்பத்தை தந்து நம்மை சுத்தப்படுத்துகிறான். அர்த்த பொற்பிரபஞ்சத்தை அப்படி நாம் அழுக்குப்படுத்தி விட்டோம். அதேபோல சப்த பிரபஞ்சத்தையும் நாம் முடிந்த அளவு, இன்றைக்கு ஒலி குப்பைகள் நம்முடைய நம் உலகம் முழுவதும் நிரம்பிவிட்டன. ஒலி குப்பைகள், அதாவது சப்தத்தை எவ்வளவு தூரம் மென்மைப்படுத்தி பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இசை என்ற பெயரிலே, மேற்கு நாட்டாருடைய இசை அறிமுகத்திலே, அங்கும் மென்மை கருவிகள் இல்லாமல் இல்லை, அதே நேரத்திலே மிகப்பெரிய சத்தங்களை எழுப்பி உலகத்தை சத்த அலைகளாலே மாசுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அது உணர்ச்சிகளை கிளப்புகிறபடியால் எங்களுக்கு அது ஏதோ ஒரு நல்ல இசை போல தெரிகிறது. பழைய காலத்திலே நம்முடைய மரபிலே உணர்ச்சிகள் கிளப்ப வேண்டிய இடத்திலே மட்டும்தான் அத்தகைய இசையை பயன்படுத்தினார்கள். போருக்கு போகிற பொழுது பறை எடுத்தால் அந்த அந்த உணர்ச்சி வரும், அதுக்காக அதை பயன்படுத்தினார்கள். போருக்கு பயன்படுத்த அதுபோல ஒரு மரண வீட்டிலே பறை என்றால் அந்த சோகம் வெளிவந்து விட வேண்டும், உள்ளே கிடந்தால் அது அவனுடைய மனதை பிற்காலத்திலே பாதிக்கும் என்றபடியால் அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்காக பயன்படுத்துகிற கருவி. இன்றைக்கு பல பேர் சொல்கிறார்கள் பறைதான் நம்முடைய பாரம்பரிய வாத்தியம் என்கிறார்கள். அதை ஒரு இயக்கமாகவே நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது நமக்குரிய வாத்தியம், அது அது நம்முடைய வாத்தியம்தான். அது எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் என்பதிலே நுட்பம் இருக்கிறது. இன்றைக்கு மேற்கு நாட்டாரும் அந்த பறையை தான் பயன்படுத்துகிறார்கள். ட்ரம்ஸ் என்று சொல்லுகிறோமே, அடிக்கக்கூடிய அடிச்சு செவி கிளிய வேண்டும், அப்படி அடித்தால் அதுக்கு பிறகு வாத்தியங்களையும் போட்டு அது கருவிகளும் போட்டு அதை பெருசுபடுத்தி அது ஒரு பைத்திய நிலைக்கு கொண்டு போவது தான். அதனாலே இன்றைக்கு அதுபோல வாகனங்களிலே நிறைய வாகனங்கள் கொண்டு வந்து விட்டோம். அது எழுப்புகிற சத்தம், அதுபோல அது வாகனத்தினுடைய ஹோன், அது எழுப்புகிற சத்தம். உண்மையிலே இன்றைக்கு வெளியிலே நாம் பொருட்பிரபஞ்சத்தை அழுக்குப்படுத்தி வைத்திருப்பதை விட சொற்பிரபஞ்சத்தை மிக அழுக்குப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஒரே சத்தமயம். நீங்கள் நினைக்கிறீர்கள், எப்படி நினைக்கிறீர்களோ என்னவோ தெரியவில்லை, இந்த சத்த அலைகள் நம்மை பாதிக்கின்றன. தீய சத்த அலைகள் நம்மை பாதிக்கின்றன. இன்றைக்கு அதை எப்படி சொல்வது, நான் சொல்வது உண்டு, இந்த ஒலி அலைகளாலே நாம் பல விதத்தாலும் பாதிக்கப்படுகிறோம். ஒலி அலைகள் குன்றுகிற பொழுது வருகிற அமைதி என்ற ஒன்று இன்றைக்கு கிடைத்தற்கரியதாக போய்விட்டது. நான் இப்பொழுது அமைதியாக தியானம் பண்ணி என்னை அமைதியாக வைத்திருக்க விரும்பினாலும் கூட இந்த ஒலிகலைகள் வந்து ஏன்னா ஒலிகலைகளுக்கு தடை இல்லை, அது ரொம்ப முக்கியம். இப்போ குப்பை என்று போட்டுவிட்டால், பொருள் உலகத்திலே ஒரு குப்பையை நீங்கள் போட்டுவிட்டால் அந்த குப்பையை ஒதுக்கி விடலாம், அது உங்கள் அறையை பூட்டி நீங்கள் கூட்டி வெளியில தள்ளிவிட்டால் உள்ளுக்கே வராது. ஆனால் இந்த ஒலிகலைகள் நீங்கள் பூட்டினாலும் உள்ளே வரும். ஆகவே இந்த வெளிக்குப்பையை விட இந்த ஒலிக்குப்பை மிக மோசமானது. இது காதற்குள்ளே புகுந்து 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 நம்மை அமைதிப்பட விடாது. அது எவ்வளவு தூரம் நம்மை பாதிக்கிறது என்பதற்கு நான் முன்பும் சொல்லியிருப்பேன் திருக்குறள் வகுப்பிலே. நீங்கள் இந்த டிவி பாவிக்கிறவர்களுக்கு தெரியும், நாங்கள் காலையிலேயோ மத்தியானத்திலேயோ டிவி வைத்து அதை கேட்க வேணுமானால் அந்த சப்தம் வைக்கிற பொழுது 15-20 என்று சப்தம் வைத்தால் தான் அது காதுக்கு கேட்கிறது. இதையே ராவிலே நீங்கள் 20 வைத்தால் பெரிய சத்தம் போல கேட்கிறது. ஏனென்றால் ஒலியலைகள் ஒடுங்கின நிலையிலே அந்த சத்தம் எங்களுக்கு பெரிய சத்தமாக கேட்டு சவுண்டை குறை சவுண்டை குறை என்கிறான். அதே சவுண்ட் தான் மத்தியானம் வைத்தான். அப்ப ஏன் அது பெருசாக இருக்கிறவென்றால் அந்த நேரம் ஒலியலைகள் நிரம்பி கிடக்கிறதுனாலே இந்த சத்தம் குறைவாக இருக்கிறது. அப்போதான் தெரிகிறது நாங்கள் பகல் பூராகவும் எவ்வளவு பெரிய ஒலி அலைகளுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறோம் என்று தெரிகிறது. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதை நம்முடைய பெரியவர்கள் அன்றைக்கே இனம் கண்டு சுத்தமாயையிலே ரெண்டு வகையான பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன. அதிலே ஒன்று சப்த பிரபஞ்சம், அடுத்தது அர்த்த பிரபஞ்சம் என்று அதற்கு பெயரிட்டார்கள். சப்த பிரபஞ்சம் என்பது வாக்கு, அதை பற்றி விவரம் கீழே சொல்லுகிறார். அர்த்த பிரபஞ்சம் என்பதிலே மூன்று வரும், என்னவென்றால் கலை, தத்துவம், புவனம். இது மூன்றும் அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். கீழே விளங்கப்படுத்த போகிறார் என்றபடியால் நான் அதை விரிவு சொல்லவில்லை. கலை, தத்துவம், புவனம், அடுத்தது வாக்கு என்பது சப்த பிரபஞ்சமாக மாறும். ஆகவே இந்த இருவகை பிரபஞ்சங்களும் சுத்தமாயையிலே இருந்து தோன்றுகின்றன. சுத்தமாயையிலே தோன்றுகிற இந்த ரெண்டு பிரபஞ்சங்களும் நாங்கள் சொல்லுகிற இன்றைய பிரபஞ்சம் இல்லை, இந்த பிரபஞ்சத்தினுடைய நுண்ணிலை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அர்த்த பிரபஞ்சம் என்ற பொருட்பிரபஞ்சம் என்றால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற இந்த தூள பிரபஞ்சம் இல்லை, இந்த தூள பிரபஞ்சங்களினுடைய நுண்ணிலையைத்தான் அர்த்த பிரபஞ்சம் என்கிறோம். அதுபோல சப்த பிரபஞ்சம் என்கிறதும் நாங்கள் கேட்கிற இன்றைய சத்தம் அல்ல, இந்த சத்தத்தினுடைய அதிநுட்ப நிலையைத்தான் சப்த பிரபஞ்சம் என்று அவர்கள் இனங்காட்டுகிறார்கள். மிக அதிநுட்பமான இருக்கக்கூடிய சத்த நிலை. நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு முறை செம்மங்குடி சீனிவாச ஐயாவை போய் பார்த்தேன், அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே பார்த்தேன். அப்பொழுது அவரோடு ஒரு சில நிமிடம் அவர் நாங்கள் தேடி வந்தோம் என்ப நாங்கள் அப்பொழுது அவர் எங்களுக்கு பேசக்கூடிய தகுதியே இருக்கவில்லை. அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். கையெழுத்து கேட்ட பொழுது 1 ரூபாய் வாங்கி கொண்டுதான் கையெழுத்து போட்டார். அது அவர் வழக்கமாக வைத்திருந்தார். அதை இசைப்பணிக்காக அதை கொடுப்பதென்று வழக்கம் வைத்திருந்தார். பிறகு சொன்னார், அவர்களுக்கு தான் அது புரியும், நமக்கு புரியாது. சொன்னார், இந்த சத்தங்களை எவ்வளவு மாசுபடுத்தி விட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர் எனக்கு எங்களுக்கு சொன்ன செய்தி, தவில்நாதஸ்வரத்துக்கு கூட மைக்கு வைக்கிறானே என்று ஒரு கவலையோடு சொன்னார். தவில்நாதஸ்வரம் என்பது அது பெரும் சத்தம். ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளே சுவாமி வருகிற பொழுது இந்த சத்தம் எல்லா சத்தத்தையும் அடக்கும். இப்பொழுது தவில்நாதஸ்வரத்துக்கும் மைக் வைக்கிற முறை வந்து விட்டது, அதை இன்னும் பெருப்பித்து அந்த சத்தம் போடுவது. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வீணையை கூட நாங்கள் ஒலிபெருக்கி இல்லாமல் தான் கேட்டு பழகினோம் என்றார். எவ்வளவு நுண் இசையை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். இப்பொழுதெல்லாம் வீணை வயலின் இல்லாததுக்கும் அதனுடைய பூட்டுற மைக்கே வந்து விட்டது. பூட்டி விட்டார்கள், தட்டினா அது டாயிங்னு சத்தம் கேட்கும், அது கவர்ச்சி பண்ணும். ஆனால் அவர் சொன்னார், வீணைக்கே நாங்கள் சத்தம் கூட்ட மாட்டோம். என்ன என்றால் கருவி சத்தத்தை கூட்ட 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 எங்களுடைய அடக்கம் குறையும், அது கேட்கும் தானே என்ற துணிவிலே நாங்கள் என்னவும் பண்ணுவோம். சப்தம் மெல்லிய சப்தமாக இருந்தால் 5 புலனும் ஒன்றி கேட்போம். அதுதான் அங்கே இருக்கிற முக்கியம். வீணையை கூட அப்படி கேட்கிறார்கள். வீணையை அவர்கள் தாங்கள் கேட்கிற காலத்திலே ஒரு சின்ன ஹாலிலே ஒரு ஆள் வீணை வாசித்தால் உட்கார்ந்து அமைதியாக அந்த சப்தம் காதுக்குள்ளே போகிற அளவுக்கு இவர்கள் அமைதி போன வேண்டும். இப்ப எல்லாம் பாருங்கள், கச்சேரிகளிலே அவனவன் பேசி என்னன்னா மைக் பெரிய சத்தமா போடுறபடியால் இவர்கள் சத்தம் எல்லாம் அடங்கி போய்விடும் என்று அவர் அதை மனவருத்தத்தோடு சொன்னார். அப்பதான் நான் நினைச்சேன், இவ்வளவு மென் இசையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு ஒளிபெருக்கி இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டது. அந்த சப்த நுட்பங்களைத்தான் நாங்கள் சொல்லுகிறது. இந்த சப்தம் இப்ப நான் பேசுகிற சத்தம் என்பது, இந்த சுத்தமாயிலே தோன்றுகிற சுப்பிரபஞ்சம் என்பது நுண்மைக்கும் நுண்மைக்கும் நுட்பமான சப்த வடிவங்கள் தான் அங்கே இருந்து தோன்றுகின்றன. பிறகு அதை விரிந்து 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 மாசுபட்டுத்தான் பெரும் சப்தங்களாக ஆகின்றன. ஆகவே சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்ற ரெண்டும் இந்த சுத்தமாயையிலே தோன்றுகிறது. அதை பற்றி விவரம் சொல்லுகிறார். அதிலே இந்த வாக்கு என்பது, வாக்கு என்பது அது என்ன சொல்வது, சவுண்டினுடைய மூலம், இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறது ஆகிய சப்தத்தினுடைய மூலம். அது எப்படி பிரிகிறது என்றால், மந்திரம் பதம் வண்ணம் என்று மூன்றாக பிரியும். மந்திரம் பதம் வண்ணம் என்று பிரியும். வண்ணம் என்பது அச்சரங்கள், எழுத்துக்களுக்கு வண்ணம் என்று பெயர். பிறகு பதம் என்றால் ஓரிரு எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு பகுதிக்கு பதம் என்று பெயர். அதற்கு பிறகு அதற்கு மேலே அந்த சப்தம் விரிகிற பொழுது அது என்னவென்றால் நின்றவராகிற பொழுது அது மந்திரம் என்று பெயர் வரும். பல பதங்கள், ஒரு வண்ணம் என்பது எழுத்து, பல எழுத்துக்கள் சேருகிற பொழுது பதம், பல பதங்கள் சேருகிற பொழுது ஒரு மந்திரம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ நாங்கள் தமிழ் படிக்கிற பொழுது சொல்லுகிறோம், எழுத்து, எழுத்துக்கு பிறகு சொல், சொல்லுக்கு பிறகு வசனம், வசனத்துக்கு பிறகு கட்டுரை, இப்படி நீட்டி கொண்டு போகிறோம் அல்லவா. அப்போ இந்த மந்திரம் பதம் வண்ணம் என்றதுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், அதாவது நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகள், வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் எல்லாவற்றினுடைய தூய்மை நிலையைத்தான் மந்திரம் பதம் வண்ணம் என்றார். அவற்றினாலே உலகத்தினுடைய எல்லா சப்தத்தையும் நாம் தூய்மைப்படுத்த முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் பொருள் பிரபஞ்சத்திலே வருகிற பொழுது சில விஷயங்களாலே இந்த பொருள் பிரபஞ்சத்திலே இருக்கிற அழுக்குகளை நீக்குகிறோம், கூட்டுகிறோம், ஒரு விளக்கமாறு அதை எல்லாவற்றையும் கூட்டுவது போல சப்தத்திலே இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை கொண்டவைதான் மந்திரம் பதம் பண்ணம். அது ஞானிகளாலே அல்லது இறைவனாலே நமக்கு வகுத்து தரப்பட்ட விஷயங்கள் என்று சொல்கிறார்கள். அது அதைத்தான் இவர் சொல்லுகிற பொழுது மந்திரம் இத்தனை, பதம் இத்தனை, வண்ணம் இத்தனை என்று பிரிக்கிறார்கள். வண்ணம் என்றால் 51 அச்சரங்கள் தான் அச்சரங்களினுடைய மூல ஒலிகள் என்று சொல்கிறார்கள். மூல ஒலிகள் என்றால் ஒலியினுடைய அணுத்தன்மையைத்தான் அங்கே சொல்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளவும். ஒலியினுடைய அணுத்தன்மை, எப்படி பொருளுக்கு அணுத்தன்மை உண்டோ அப்படி சவுண்டுக்கும் அணுத்தன்மை உண்டு. ஆகவே ஒலியினுடைய அந்த மூல ஒளி நிலையை 51 அச்சரங்களாக பிரிக்கிறார்கள். பிறகு அந்த அச்சரங்களினுடைய சேர்க்கையிலே வருகிற பதங்கள், இது எத்தனை சொன்னார்கள் பதத்திலே, 56 இல்லை அது கூட அதிகம், எவ்வளவு பதம்,
பிரணவம் முதலிய 81 பதங்களும்,
81 பதங்கள். பிரணவம் என்பது முதலிய, அதை ஓம், ஓம் என்பது ஓம் என்கிற இடத்திலே அதன் அச்சரங்கள் சேர்ந்து ஓம் என்பது ஒன்று ஒரு பதம். அப்படி பல பதங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். அப்படி 81 பதங்கள், 51 அச்சரங்கள், 81 பதங்கள், 11 மந்திரங்கள், 11 மந்திரங்கள் என்று அதை சங்கீதா மந்திரங்கள் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. 11 மந்திரங்கள் இவைதான் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய மூல சப்த வடிவம். நாம் பேசுகிற சப்தங்கள் இந்த ட்ரம்ஸோ இதோ இதோ ஒன்றுமில்லை, இது எல்லாவற்றுக்குமான மூல சப்தம். இந்த சப்தம் கொண்டுதான் இந்த சப்தங்களினுடைய அழுக்கு நீக்க முடியும். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது பெரிய விஷயம். அதனாலே தான் வேத ஒளி முதலிய ஒளிகள் ஒளிகள் அல்ல, அது ஒளிகளினுடைய அழுக்கு நீக்குகிற ஒளிகள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மூன்று நிலை, அதை சப்த பிரபஞ்சம் என்றார்கள். அர்த்த பிரபஞ்சம் என்கிற பொழுது கலை புவனம், கலை தத்துவம் புவனம் என்று அர்த்த பிரபஞ்சம் பிரியும். இந்த வாக்கு பற்றி சொல்லுகிற பொழுது அது 5 விதமாக பிரிகிறது என்கிறார்கள். முன்பு நீங்கள் படித்ததுதான். அந்த 5 விதமாக பிரிகிறது என்றால் எப்படி பிரிகிறது என்றால், அதற்கு முதல் வாக்கு நிலைக்கு சூக்குமை வாக்கு என்று பெயர். இது முதலிலே தனித்து இருக்கிறது, பிறகு நம் உடம்பிலே பொருந்துகிறது. திரும்ப திரும்ப நான் சொன்னாலும் கூட இது உங்களுக்கு பதிவுக்காக நல்ல பயன்படும் என்றுதான் நினைத்து சொல்லுகிறேன். சூக்குமை வாக்கு என்று ஒரு வாக்கு. அங்கே சப்தம் என்பது, வாக்கு என்றால் சப்தம் என்றுதானே நாம் அர்த்தம் பண்ணுகிறோம். சப்தம் என்பது ஒலிவடிவாக இல்லாமல் ஒளிவடிவாக இருக்கும் என்கிறார். அதாவது சத்தத்தினுடைய செறிவு ஒளியை ஒளிவடிவமாக ஆக்கிவிடும், அதாவது லைட்டா இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். சத்தம் சப்த அது என்ன சொல்றது, சப்த வடிவம் வெளிச்ச வடிவமாக இருக்குமே தவிர ஓசை வடிவாக இருக்காது என்கிறார். அப்படி இருக்கிற நிலையைத்தான் சூக்கும வாக்கு என்கிறார். நம்முடைய மூலாதாரத்திலே அந்த வாக்கு பொருந்தி இருக்கிறது என்கிறார்கள். அங்கே எழுத்தில்லை, அச்சரமில்லை, சவுண்ட் இல்லை, ஒரு ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்கும், அதுதான் லைட். இதெல்லாம் நாங்கள் எவ்வளவு பெருமையாக உலகத்துக்கு அறிமுகம் செய்திருக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். ஒளியை செறிவூட்டி கொண்டு போக அது ஒளியாக மாறும் என்று அன்றைக்கு சொல்லி இருக்கிறார். ஒளியை செறிவூட்டி கொண்டே போக அது ஒளியாக மாறும். நம்முடைய ஒரு பெரிய குறைபாடு, நம் பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ளவும் இல்லை, உலகத்துக்கு சொல்லவும் இல்லை. அடிமை தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் அடிமைகளாக இருக்கிறோம். நேற்று ஃபேஸ்புக்கிலே ஒன்று பார்த்தேன், கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய ஒரு கோயிலிலே ஒரு வராகமூர்த்தியினுடைய சிலை வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பூமியை கடலிலே தாண்ட பூமியை தூக்கி வைத்திருக்கிறார். அவருடைய கொம்பிலே கீழே மகாலட்சுமி இருக்கிறாள். அந்த கொம்பிலே அந்த பூமி இருக்கிறது. ஒரு போலாக இருக்கிறது, ஒரு உருண்டை வடிவமாக இருக்கிறது. அதிலே அவன் அழகாக அதை செய்தி பதிவு செய்தவன் பதிவு செய்திருந்தான், பூமி உருண்டை என்பது கண்டுபிடித்தவர் யார் என்ற உடனே யாரோ கலிலியோ யாரோ ஒன்று கீழே பதில், உங்களா முட்டாள் பயில்களா இப்படியே அவன் எழுதுகிறான். இந்த கோயில்ல பார் எத்தனையா இவர் வந்து இதை சொன்னது. இப்போ செய்யப்பட்ட சிலையிலே அது உருண்டை வடிவம் என்பது பதிவாகி இருக்கிறது. பாடல்களிலே பல இடங்களில் இருக்கிறது, சிலையிலேயே அது பதிவாகப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு பந்தாக உருண்டை வடிவம் என்பது இவற்றையெல்லாம் நாம் சொல்லாத காரணத்தால் கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் என்று நாங்களும் படித்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அவன் முட்டாள் பயலாளா என்று சொன்னது 100% பொருத்தம் என்று எனக்கு படுகிறது. ஆகவே சில உண்மைகளை நாம் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கு என்பது ஒளியை செறிவு பண்ண ஒளியாக மாறும். அதிலே இருந்துதான் பிறகு வியாரப்பட்டு ஒளி மேலே வருகிறது. மூலாதாரத்திலே இருக்கிற அந்த ஒளி வடிவு சூக்குமை வாக்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த வாக்குக்கு லைட் தான், சத்தம் இல்லை, வெளிச்சமாகத்தான் இருக்கும். இதையெல்லாம் எத்தனை ஆராய்ச்சி பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒளி சத்தத்தை ஒளியாக்கலாம் என்பதே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அது அந்த துறையில் இருக்கிறவன் அதுக்குள்ள பூந்து விளையாடி இருக்க வேண்டும். அப்போ அந்த ஒளி வடிவிலே சூக்குமை வாக்காக இருக்கிற வாக்கு பிறகு விகாரப்பட்டு மெல்ல மேலெழும்புகிறது. உடம்பை பொறுத்தளவிலே சொல்றேன். ரெண்டாவது வாக்கு என்பது தனியே இருக்கிறது, அது உடம்பிலே இருக்கிற நிலையைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். ரெண்டாவது வாக்குக்கு பைசந்தி வாக்கு என்று பெயர். பைசந்தி வாக்கு என்றால் அது நம்முடைய உடம்பிலே தொப்புளுக்கு நேரே இருக்கிற ஒரு சப்த வடிவம் என்கிறார்கள். அங்கே என்ன ஆகும் என்றால் இந்த ஒளிவடிவு போய் ஒளிவடிவு வந்துவிடும். ஒளிவடிவு வந்துவிடும். நான் ஒளி என்று சொல்கிறது உங்களுக்கு புரியும் தானே. ஒளி என்பது லைட், ஒளி என்றால் சத்தம். அப்போ மூலாதாரத்திலே இருக்கிற ஒளிவடிவு நீங்கி அந்த சப்தம் மேலே எழும்புகிற பொழுது அது தொப்புளடிக்கு வருகிற பொழுது அதுக்கு பைசந்தி வாக்கு என்று பெயர். அங்கே அது என்னவாக மாறும் என்று கேட்டால் அந்த ஒளிவடிவம் சவுண்ட் ரூபத்துக்கு வந்துவிடும். ஆனால் பிரிவுகளற்றதான ஒரு சப்தமாக இருக்கும். அதாவது அதற்கு நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், அதற்கு உவமை சொல்வார்கள், மயில் முட்டையை உவமை சொல்வார்கள். மயிலிலே எத்தனையோ நிறம் இருக்கிறது, ஆனால் அத்தனை நிறமும் மயில் முட்டைக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். மயில் முட்டையிலே அந்த நிறங்கள் தோன்றுவதில்லை, ஆனால் அந்த நிறமெல்லாம் அதுக்குள்ளேதான் இருக்கிறது. அதுபோல இந்த சப்தம் மூலாதாரத்திலே எழும்பி பைசந்திக்கு தொப்புளடிக்கு வருகிற பொழுது அந்த சப்தம் அந்த வாக்குக்கு பைசந்தி வாக்கு என்று பெயர். அங்கே சத்தமாக மாறிவிடும், பிரிவற்ற சப்தமாக இருக்கும், பிரிவுகள் தோன்றாது, ஒரு சப்த ரூபம் மட்டும் வரும். பிறகு அந்த வாக்கு இன்னும் மேலெழும்பி நடுநெஞ்சுக்கு வருகிற பொழுது அதுக்கு மத்திமை வாக்கு என்று பெயர். மத்திமை வாக்கிலே தான் அச்சரங்கள் பிரிகின்றன. நாங்கள் இப்போ இது என்னென்று சொல்வது, இதெல்லாம் எப்போ எப்போவோ பண்ணிய வேலை. அச்சரங்கள் என்பது இப்ப நாங்கள் ஆனா ஏ பி சி என்ன எழுத்து நீ சொன்னாலும் அச்சரங்கள் என்ற சத்தங்கள் மாறுவது நடுநெஞ்சிலே தான். அதற்கு கீழே சத்த ரூபங்கள் உண்டு. அந்த அது இன்னும் சக்தி மிகுந்த சப்த ரூபங்கள், பைசந்தி சூக்மை எல்லாம் மிக சக்தி மிகுந்த சப்த ரூபங்கள். மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுகிற பொழுது நம்மாலே நடுநெஞ்சு வரைதான் மந்திரத்தை இறக்க முடியும். ஓம் நம சிவாய சொல்லலாம், அதுக்கு உள்ளே தொண்டையிலே இறக்கலாம், நடுநெஞ்சிலே அந்த அச்சரத்தை நாம் நினைக்கலாம். அதுக்கு மேலே சப்தத்தை இறக்க எங்களுக்கு ஆற்றல் இல்லை, ஆனால் இறக்கி இருக்கிறார்கள். இறக்கி அதற்கு உள்ளே வைத்து பஞ்ச பைசந்தியிலே மந்திரம் சொல்லி இருக்கிறார்கள், சூக்குமையிலே மந்திரம் சொல்ல, சப்தமே வெளியிலே வராது ஆனால் மந்திரம் இருக்கும். அதற்கு அசபா மந்திரங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஔவையார் பாடுகிறார் ஏதோ அசபை
விண்டல் கூடிய
அசபை குண்டலினி வரையும் இறக்கலாம், மூலாதாரம் வரையும் அந்த வாக்கை இறக்கி மந்திரம் சொல்லலாம் என்பதெல்லாம் நம்முடைய அறிவு தேடர்களுடைய சொத்து. அப்போ நடுநெஞ்சுக்கு வருகிற பொழுது அச்சரங்கள் பிரிய தொடங்குகின்றன. அதனால் தான் பிள்ளைகளை நாங்கள் படிக்கிற பொழுது சத்தமாக படித்தால் சத்தம் போடாதே, மனதுக்குள்ளே படிக்கின்ற உடனே அவன் அம்மா என்பதை மனதுக்குள்ளே அம்மா என்று சொல்ல முடியும். அப்போ மனதுக்குள்ளே அந்த அச்சரங்கள் பிரிகிறது என்று தெரிகிறது. பிறகு அந்த மத்திமை வாக்கு இன்னும் மேலே ஏறி நம்முடைய கண்டத்துக்கு வருகிற பொழுது, தொண்டைக்குள்ளே வருகிற பொழுது அது இன்னும் தெளிவாக அச்சரங்கள் பிரிவாகி தொண்டைக்குள்ளே நிற்கும். அதுக்கு சூக்ம வைகரி என்று பெயர், வைகரி வாக்கு என்று அந்த வாக்குக்கு பெயர். அது ஒரே வாக்கு தான் ரெண்டாக பிரிகிறது. தொண்டைக்குள்ளே வருகிற பொழுது தெளிவாக அச்சரங்கள் பிரிவோடு தொண்டை வரையும் வந்து பிறகு சப்தரூபமாக வெளியிலே வருகிற பொழுது அதற்கு தூள வைகரி என்று பெயர். ஆகவே வாக்குகள் ஐந்து, ஒன்று சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, சூக்கும வைகரி, தூள வைகரி என்று வைகரி வாக்கு ஐவகைப்படும். இந்த ஐந்தும் தான் சப்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்றன என்று ஆசிரியர் விளக்கம் செய்கிறார். அதை ஒரு தரம் படித்து இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். இந்த வகுப்பு தொடர்ந்து நீளப்போகிறது. வகுப்பு நீள்வதிலே என்ன, குறைவதிலே என்ன, விஷயம் நம் உள்ளுக்கு போனால் சரி, அதை பற்றி கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இதிலே இருக்கின்றன. இப்பொழுது படித்த அவ்வளவற்றையும் திருப்பி படியுங்கள்.
சுத்த மாயையிலிருந்து வாக்கும் கலையும் சுத்த தத்துவங்களும் தோன்றும். வாக்காவது எழுத்தொலிகளின் வடிவினதாய் அபரஞானத்தை கொடுப்பது.
இது நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வாக்கு என்ன செய்யும் என்றால் எழுத்தொலிகளினுடைய வடிவாய் அபரஞானம், அதாவது வெளிப்படுவதாகிய அபரஞானம் பரஞானம் என்று ஞானத்தை பிரிப்பார்கள். இது அபரஞானத்தை கொடுக்கும்.
இது தூல வைகரி, சூக்கும வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என ஐவகைப்படும்.
இவர் என்ன செய்கிறார் என்றால் மேலே இருந்து கீழே போறார். நான் சொன்ன ஒழுங்கு கீழே இருந்து மேலே போற ஒழுங்கு, சூக்குமை, பைசந்தி, மத்திமை என்று கீழே இருந்து மேலே விட அவர் என்ன சொல்லுகிறார், தெரிகிற இடத்துல இருந்து உள்ளே போறார். தூல வைகரி, சூக்கும வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என்று ஐந்து வகைப்படும்.
இவற்றுள் தூல வைகரி பிற செவிக்கு கேட்பது, சூக்கும வைகரி தன் செவிக்கு மாத்திரம் கேட்பது.
அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த தூல வைகரிக்கும் சூக்கும வைகரிக்கும் வித்தியாசம் சொல்லுகிறார். இப்ப நீங்கள் ஒரு பாடலை அகர முதல் எழுத்தெல்லாம் அதிபகவன் முதற்றே உலகு என்று சொன்னால் தொண்டையிலே வைத்து அதை சொல்ல முடியும். அது உங்கள் காதுக்கு கேட்கும், மற்றவர் காதுக்கு கேட்காது. இதையே வெளிப்படுத்தி சொல்லிவிட்டார், மற்றவர்களுக்கு அது கேட்கு. தூள வைகரிக்கும் சூக்ம வைகரிக்கும் வித்தியாசம் என்கிறார்.
மத்திமை செவிக்கு எட்டாததாய் சூக்குமமாய் அச்சரங்கள் பிரிந்து தோன்ற வருவது.
இங்கே சொல்லுகிற இது நம் செவிக்கு கேட்காத விஷயம், அங்கே அச்சரங்கள் பிரியும் அவ்வளவுதான் என்கிறார்.
இவை மூன்றும் சவிகற்ப ஞானத்திற்கு ஏதுவாவன.
அதாவது நிர்விகற்பம் சவிகற்பம் என்று ரெண்டு வார்த்தை பிரயோகங்கள் சொல்கிறார்கள். பிரிவில்லாமல் தோன்றுகிறது என்பது ஒன்று, பிரிந்து தோன்றுவது என்பது ஒன்று. அதாவது நிர்விகற்பம் என்றால் பிரிவில்லாமல் தோன்றுகிற காட்சி, சவிகற்பம் என்றால் பிரிந்து தோன்றுகிற காட்சி. இப்ப அதை திருப்பி படியுங்கள்.
இவை மூன்றும் சவிகற்ப ஞானத்திற்கு ஏதுவாவன.
வெளிப்படுவதாக அறிவுக்கு காரணமான உள்ளே போக 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 அதற்கு பிரிவில்லை, அதனாலே அதை நிர்விகற்பம் என்று சொல்கிறார்கள். இந்த மூன்றும் நமக்கு ஓரளவு உணர்ந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய மூன்று என்றபடியால் அதை வைத்துத்தான் நாம் பொருள் முதலியவற்றை எல்லாம் இனங்காணுகிறோம். ஆகவே அது சவிகற்ப காட்சியாக இருக்கிறது. உள்ளே போக போக அந்த சப்த பிரிவுகள் எல்லாம் நமக்கு புரிவதில்லை, அது நிர்விகற்ப காட்சி என்கிறார்.
பைசந்தியானது அக்கரங்கள் பிரிந்து தோன்றாது நிர்விகற்ப ஞானத்திற்கு ஏதுவானது.
நிர்விகற்பம், அதாவது அங்கே அச்சரங்கள் பிரிவில்லை, ஆனால் ஒரு சப்தரூபம் வந்துவிடும், அது நிர்விகற்ப காட்சியாக இருக்கும். பிரிவு இல்லாத ஒரு காட்சியாக அது ஒளி வடிவமாக இருக்கும்.
சூக்குமையானது ஞான ஒளியாய் ஏனைய வாக்குகள் தோன்றுவதற்கு காரணமாய் அழிவற்றதாய் உள்ளது.
ஞான ஒளியாய், லைட்னு தானே போடுறார்கள், அவ்வளவு ஒளியா தானே போடுறார்கள்,
ஒளிதான்
ஒளிதான். ஆகவே சூக்குமை வாக்கிலே அது லைட் வெளிச்சமாக மாறிவிடுகிறது. அங்கே இருந்து அது என்ன செய்கிறது, அது படியுங்கள், ஞான ஒளியாய்.
சூக்குமையானது ஞான ஒளியாய் ஏனைய வாக்குகள் தோன்றுவதற்கு காரணமாய் அழிவற்றதாய் உள்ளது.
நிரந்தரமாக இந்த மேல் சவுண்டுகள் எல்லாம் தோன்றி மறையும், அந்த சூக்குமை வாக்கிலே இருக்கக்கூடிய அந்த ஒளி அமைப்பு மாறாது, என்றைக்கும் உள்ளதாக இருக்கும் என்று அதை விளக்கம் செய்கிறார்.
வாக்கிலிருந்து சத்த பிரபஞ்சங்கள் தோன்றும். சத்த பிரபஞ்சங்கள் ஆவன அகரம் முதலிய 51 அக்கரங்களும், பிரணவம் முதலிய 81 பதங்களும், ஈசானம் முதலிய 11 மந்திரங்களுமாம். அதோடு
முடியுது. ஆகவே இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த குரலினூடாக மாயைக்குள்ளே நுழைகிறோம். மாயையினுடைய இயல்புகள் பல சொல்லி கொண்டு வந்து கடைசியிலே மாயையிலே இருந்து மாயை சுத்தமாயை அசுத்தமாயை என்று ரெண்டு கூறுகளை கொண்டது. இந்த சுத்தமாயிலே இருந்து வாக்கு, மந்திரம், கலை, புவனம், வாக்கு, தத்துவம், கலை, புவனம் என்கின்ற இந்த எல்லாம் பிறக்கிறது. அதை இரண்டாக பிரிப்பார்கள், ஒன்று சப்த பிரபஞ்சம், அடுத்தது அர்த்த பிரபஞ்சம். சப்த பிரபஞ்சம் என்பது வாக்கிலே இருந்து தோன்றுவது, அது 5 வகையான வாக்குகளாக பிரிகிறது. அது சில வாக்குகள் சவிகற்ப காட்சிக்கும் சில வாக்குகள் நிர்விகற்ப காட்சிக்கும் காரணமாக இருக்கின்றன. எது எது அந்த வாக்காக பிரிகிற பொழுது எது எது எங்கெங்கே என்னென்ன தோற்றம் பெறுகிறது என்ற விவரம் எல்லாம் சொல்லி முடிக்கிறார். ஏற்கனவே படித்தவர்களுக்கு இது 2வது படிப்பு தான். ஆனால் 100 தரம் படித்தாலும் இதிலே புதிதாக விளங்குவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் என்று நினைத்து கொண்டு படித்தவர்கள் படியுங்கள், படிக்காதவர்களுக்கு இது ஒரு வியப்பு தருகிற கல்வி. இதையெல்லாம் முதல் படிக்கிற பொழுது எனக்கு 2 தூக்கமே போயிருக்கிறது, இதையெல்லாம் எப்படி விளங்குவது என்று நான் திகைத்திருக்கிறேன். உங்களை போன்றவர்கள், நன்றாக படித்தவர்கள், இன்றைய உலக படிப்பும் தெரிந்தவர்கள் இதை உள்வாங்கி இன்னும் கூர்தீட்டி உலகத்திற்கு கொடுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய இனத்தினுடைய நம்முடைய மதத்தினுடைய பெருமை தெரியும் என்று சொல்வதோடு இன்றைய வகுப்பை இந்த இடத்திலே நிறுத்துகிறேன்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.